அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்திலே உங்களை நீதியின் பாதை என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். சமாதானத்தின் இறைவன் நிறுவினதான இந்த நீதியின் பாதையை எல்லாரும் புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் இறைவனுடன் என்றென்றும் உண்மையான சமாதானத்துடன் இருக்க வேண்டும் என்றும் இறைவன் விரும்புகிறான். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை இன்று மீண்டும் கேட்க வந்ததற்கு நன்றி சொல்லுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். இறைவன் இந்த பாடத்திட்டத்தை ஆசீர்வதிப்பானாக. நண்பர்களே, கடந்த இரண்டு பாடத்திட்டங்களிலும் மசீகின் பிறப்பு மற்றும் அவருடைய தன்மை ஆகியவற்றில் இவர் தனித்துவமானவர் என்பதை கண்டோம். அவருடைய பிறப்பை பற்றி பார்க்கையில் ஈசாவை போல ஒருவரும் பிறக்கவில்லை என்பதை கண்டுபிடித்தோம். ஏனென்றால் அவருக்கு பூமிக்குரிய தந்தை இல்லை, இறைவனின் ருஹில் குத்ஸ் என்னும் பரிசுத்த ஆவியின் மூலமாக ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்தார். அவருடைய குணாதிசயங்களை பார்த்தால் அவர் தனித்தன்மை வாய்ந்தவர், அவரை போல பரிசுத்த தன்மை உடையவர் யாரும் பிறக்கவில்லை. அவர் நம்மை போன்ற ஒரு சரீரம் உடையவராய் காணப்பட்டார். ஆனால் அவரிடம் நம்மில் காணப்படும் தீய குணங்கள் எதுவும் இல்லை. இறைவன் நமது பாவ தண்டனை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஈசாவை இரட்சகராக இந்த உலகத்திற்கு அனுப்பினபடியால் பாவம் அவரை மேற்கொள்ளவில்லை. இன்று நாம் இஞ்சிலை தொடர்ந்து கவனிக்க திட்டமிட்டுள்ளோம். மேலும் மசீகின் வருகைக்கு முன் அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக வந்த யக்யகான் மசீகை பற்றி கொடுத்த சாட்சியையும் கேட்டோம். யக்யாவின் நற்செய்தி புஸ்தகத்தில் 1வது சூரா 19 முதல் 30 வரையுள்ள வார்த்தைகளை வாசிக்கிறேன், கேளுங்கள். எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதும் அன்றி, நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். அப்பொழுது அவர்கள், பின்ன யார், நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு, நான் அவன் அல்ல என்றான். நீர் தீர்க்குதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். அவர்கள் பின்னும் அவனை நோக்கி, நீர் யார், எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தமா இருக்கிறேன் என்றான். அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயரா இருந்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, நீர் கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியானவரும் அல்லவென்றால் ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களுக்கு பிரதித்திருமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார், அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்து பெத்பராவிலே நடந்தன. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். இங்கு நாம் சற்று நிதானித்து யக்ய நபியின் சாட்சியை பற்றி சற்று சிந்திக்கலாம். அவர் மசீகை எவ்வாறு குறிப்பிடுகிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இறைவாக்கை மீண்டும் கேட்போம். அது இவ்விதமாக கூறுகிறது, ஈசா நபி அவர்கள் தன்னை நோக்கி வருவதை யக்ய நபி பார்த்துவிட்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இவர் மீட்பர், ராஜா, இறைவன், இறைவனின் வார்த்தை மற்றும் இறைவனின் குமாரன் என்றெல்லாம் கூறுகிறார். குறிப்பாக ஈசா நபி அவர்கள் இறைவனின் ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்பட்டார் என்று கேள்விப்படுகிறோம். இது மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பு, இதை தெளிவுபடுத்த வேண்டியது அவசியம். யக்யா ஈசா நபியை இறைவனின் ஆட்டுக்குட்டி என்று ஏன் அழைத்தார்? ஈசா நபி என்ன, ஆட்டுக்குட்டியா? இல்லை, ஈசா நபி ஒரு உண்மையான ஆட்டுக்குட்டி அல்ல. சாதாரண ஜனங்களாகிய நாம் சிங்கங்கள் அல்ல, ஆனால் சில நேரங்களில் நாம் அப்படி அழைக்கப்படுகிறோம். இது ஒரு பேச்சுக்கு நாம் அப்படி அழைக்கப்படுகிறோமே அல்லாமல் நாம் சிங்கங்கள் அல்ல. சிங்கத்தை போன்ற கம்பீரமும் தைரியமும் வீர நடையும் கொண்டவரை சிங்கம் என்று அழைப்பது வழக்கம் அல்லது மரபு. அப்படியே ஈசாவும் ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்பட்டார். ஈசா நபியை, யக்யா இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று ஏன் சொன்னார்? தேவ ஆட்டுக்குட்டி அல்லது இறைவனின் ஆட்டுக்குட்டி என்பதன் அர்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆதம் ஹவ்வா பாவம் செய்த போது பாவத்தின் தண்டனையாக இறைவன் மரணத்தை நியமித்தான். அந்த மரணத்திலிருந்து மனிதன் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் பழுதில்லாத ஒரு குர்பான் செலுத்தப்பட வேண்டும், அதாவது இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆதம் ஹவ்வாவின் பாவத்தின் பிரயசித்தமாக ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஆடு பலியாக குர்பானாக செலுத்தப்பட்டது. அதை தொடர்ந்து ஆபேல் காயின் விஷயத்தில் ஆபேலின் பாவத்திற்காக பரிகாரமாக ஒரு ஆடு குர்பானாக செலுத்தப்பட்டு ஆபேலின் பாவம் மன்னிக்கப்பட்டதனால் அவன் நீதிமான் என்று இறைவனால் தீர்க்கப்பட்டான். காரணம், ஆபேலுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி குர்பானாக செலுத்தப்பட்டது. ஆனாலும் கூட ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் மட்டும் குர்பானாக பாவ பரிகாரமாக செலுத்தினால் அது போதுமானதாக அமையாது என்றும் இறைவன் கணித்திருந்தான். காரணம், ஒரு விலங்கின் கிரயமும் ஒரு இன்சானின் கிரயமும் ஒரே அளவானதல்ல. ஆட்டுக்குட்டி என்பது நிழல் மட்டுமே. அப்படியானால் அதன் அசல் எது? அந்த அசல்தான் உலக இரட்சகர், மீட்பர், மசி, ஈசா நபி அவர்கள். இவர் இந்த உலகத்துக்கு வந்து தன்னுடைய பரிசுத்தமான உடலை, பரிசுத்தமான இரத்தத்தை பாவிகளை மீட்பதற்காக, பாவ தண்டனையில் இருந்து விடுதலையாக்குவதற்காக கல்வாரி சிலுவையில் சிந்தினார். ஏசையா 53:7 சொல்லுகிறதை கவனியுங்கள். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவர்களுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இவ்விதமாக ஆபேலின் காலம் முதல் மசியின் காலம் வரைக்கும் வாழ்ந்த அனைவரும் தங்கள் பாவ நிவாரணத்திற்காக இறைவனின் திட்டமான இந்த பலியை ஒப்புக்கொண்டு அதை நிறைவேற்றி வந்தார்கள். இந்த மிருக பலியை செலுத்தினவர்கள் கூட உலகத்தின் ஒட்டுமொத்த பாவ நிவாரணத்தை ஒரே நாளில் செலுத்தக்கூடிய மசீகைத்தான், அவருடைய வருகையைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர். அன்பானவர்களே, இப்பொழுது புரிகிறதா? யக்யா நபி அவர்கள் ஈசா தன்னை நோக்கி வரும்போது அவர் தமது சீடர்களிடம், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று கூறினார். இந்த ஆட்டுக்குட்டி தான் மசி, இவர்தான் ஈசா, இவர்தான் வானத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஆட்டுக்குட்டி. எல்லா இறை வாக்கினர்களாலும் வகி மூலம் முன்னறிவிக்கப்பட்ட சரியான குர்பான் இவரே. ஆதமின் உம்மத்துகளின் பாவங்களையும் பாவ தண்டனையையும் நிரந்தரமாக நீக்கும்படியாக வந்த இறைவனின் ஆட்டுக்குட்டி இவரே. இவரை குறித்து இறைவாக்கு இவ்விதமாக கூறுகிறது. யக்யா 1:35-46 ஆயத்துக்கள் முடிய வாசிக்கிறேன், கவனிங்கள். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷர்கள் 2 நிற்கும் போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ் 2 சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குரிய 10 வேளையா இருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 ஒருவன் சீமோன், பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனான சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இவ்விதமாக யகியாவின் சீடர்கள் ஈசாவை பின்பற்ற தொடங்கினார்கள். மசீகான ஈசாவை பின்பற்றும்படியாக யகியா தன் சீடர்களை ஏன் விட்டுவிட்டார்? ஏனென்றால் ஈசா நபி அவர்கள்தான் இன்சானின் பாவத்தை போக்க வந்த பரிகாரமான தேவ ஆட்டுக்குட்டி என்று யகியகான் சொன்னதை அவருடைய சீடர்கள் அனைவரும் நம்பினார்கள். இவ்விதமாக யகியகானின் சீடர்களில் ஒருவரான அந்திரேயா தன் சகோதரனான சீமோன் பேதுருவை கண்டபோது, நாங்கள் மசீகை பார்த்தோம் என்று கூறினார். பிலிப்பு என்ற மற்றொரு சீடர் ஈசா மசீக் யார் என்று அடையாளம் கண்டுகொண்ட போது அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அவருடைய நண்பனான நாத்தான் என்பவரிடம், மூசா நபியின் நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டவரை நாங்கள் கண்டோம், இறை வாக்கினரால் எழுதப்பட்டவர், அறிவிக்கப்பட்டவர் இந்த ஈசாதான் என்றார். ஆம், அந்திரேயா, பேதுரு, பிலிப்பு, நாத்தான் ஆகியோர் ஈசா நபியை கண்டபோது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தன. காரணம், மசீகின் வருகை பற்றி இறைவன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இறை வாக்கினர் மூலம் வகையாக அறிவித்திருந்ததை அவர்கள் அறிந்திருந்தனர். இவ்வளவு காலங்களாக, தலைமுறைகளாக இவர்கள் காதில் கேட்டதை இப்பொழுது கண்களால் காணத் தொடங்கினார்கள். இறைவனுக்கே மகிமை உண்டாவதாக. அந்த வலிமை மிக்க மீட்பர் இப்பொழுது அவர்கள் நடுவில் இருந்தார். இறைவனுக்கே துதி உண்டாவதாக. ஈசா என்னும் மீட்பரும் வந்துவிட்டபடியால் இந்த சீடர்கள் ஈசாவை பின்பற்ற தொடங்கினார்கள். இறை வாக்கு இவ்விதமாக கூறுகிறது. மத்தேயு 4:21-25 ஆயத்துகள் முடிய வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே இரண்டு சகோதரராகிய செபுதேயின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபுதேயுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களையும் கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கபோலியிலும் எருசலேமிலும் யூதாயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். இறைவன் ஆயத்தமாக இருக்கிறான். நமது அடுத்த பாடத்திட்டத்தில் ஈசா நபி அவர்கள் மக்களுக்கு எவ்வாறு போதித்தார் என்பதை பற்றியும், அவர் என்னென்ன அற்புதங்களை செய்தார் என்பதை பற்றியும் கவனம் செலுத்தலாம். இந்த ஈசா நபி தான் இறை வாக்கினர்களால் சொல்லப்பட்டவர் என்பதை அவர் தனது வார்த்தைகளாலும் செயல்களாலும் எப்படி உறுதிப்படுத்தினார் என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். எல்லா இறை வாக்கினராலும் முன்னறிவிக்கப்பட்ட இறை வாக்கினர் இவரே. இப்பொழுது இவரை இறுதியாக முன்னறிவித்த யகியகான் இறைவாக்கினர் என்ன ஆனார் என்பதை பார்ப்போம். யகியாவின் சீடர்கள் ஒவ்வொருவராக ஈசாவை பின்பற்ற தொடங்கி யக்யாவை விட்டுவிட்டனர். இந்த நிகழ்வை குறித்து யக்யா என்ன நினைத்தார்? மகிழ்ச்சி அடைந்தாரா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இஞ்சிலின் யக்யாவின் சுவிசேஷத்தில் எழுதப்பட்டதை பார்ப்போம். யோவான் 3:26-30 முடிய வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான், நான் கிறிஸ்துவல்ல அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளுடைய சந்தோஷத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஈசாவை பின்பற்றும்படியாக தன்னுடைய சீடர்கள் தன்னை விட்டு வெளியேறின போது யக்யா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். யக்யாவின் மகிழ்ச்சி நியாயமானது. காரணம், யக்யா தன் பணியை நிறைவேற்றி முடித்தார். மசீகன் வருகைக்கு இவர் வழியை ஆயத்தப்படுத்தினார். யக்யாவின் ஒரே விருப்பம் என்னவென்றால் மக்களை மசீகிடம் அழைத்து செல்வதே. பலவிதமான மத தலைவர்களிடமிருந்து யக்யா எவ்வளவு வித்தியாசமானவராக இருந்தார் என்பதை பாருங்கள். ஒரு உண்மையான ஆன்மீக தலைவன் எப்பொழுதும் ஜனங்களை ஈசா நபிக்கு நேராக வழி நடத்துபவர்களாக இருப்பார்கள். காரணம், ஈசா நபி ஒருவரே உங்களை இறைவனின் பரிசுத்த ஸ்தலமான ஜனத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும். இறைவாக்கினர் பலர் இருந்தார்கள் என்பதும், அவர்களில் இரட்சகர் ஒருவர் மட்டுமே என்பதையும் யக்யா அறிந்திருந்தார். அதனால்தான் யக்யா இவ்விதமாக கூறுகிறார். யோவான் 3:36, லூக்கா 3:18-19 மற்றும் மார்க்கு 6:17-21 வாசிக்கிறேன், கேளுங்கள். குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். வேறு அநேக புத்திமதிகளையும் அவன் ஜனங்களுக்கு சொல்லி பிரசங்கித்தான். கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளி நிமித்தமாகவும் தான் செய்த மற்ற பொல்லாங்குகளின் நிமித்தமாகவும் யோவானாலே கடிந்து கொள்ளப்பட்ட போது, ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்ட போது, யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயம் அல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஏரோதியாலும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தார். ஆகிலும் அவளால் கூடாமற் போயிற்று. அதேன் என்றால், யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான். பின்பு சமயம் வாய்த்தது. எப்படி என்றால், ஏரோது தன் ஜென்ம நாளிலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் கலிலேய நாட்டின் பிரதான மனுஷருக்கும் ஒரு விருந்து பண்ணின போது, ஏரோதியாளின் குமாரத்தை சபை நடுவே வந்து நடனம் பண்ணி ஏரோதவையும் அவரோடு கூட பந்தி இருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினார். அப்பொழுது ராஜா சிறுபெண்ணை நோக்கி, உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதும் அல்லாமல், நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அதை என் ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையும் இட்டான். அப்பொழுது அவள் வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயினிடத்தில் கேட்டாள். அதற்கு அவள், யோவான் ஸ்நானகனுடைய தலையை கேள் என்றாள். உடனே அவள் ராஜாவினிடத்தில் சீக்கிரமாய் வந்து, நீர் இப்பொழுதே ஒரு தாளத்தில் யோவான் ஸ்நானகனுடைய தலையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கம் அடைந்தான். ஆகிலும் ஆணையின் நிமித்தமாகவும் கூட பந்தி இருந்தவர்கள் நிமித்தமும் அவளுக்கு அதை மறுக்க மனதில்லாமல் உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி சேவகனுக்கு கட்டளையிட்டு அனுப்பினான். யக்யாக்கான் ஒரு பெரிய இறைவாக்கினன். அவருக்கு முன் இறைவனால் அனுப்பப்பட்ட இறைவாக்கினர்களை விட அவர் பெரியவர் என்று இறைவேதம் கூறுகிறது. இறைவேதம் ஏன் இப்படி கூறுகிறது? மற்ற இறைவாக்கினர் எல்லாரும் மசிக் வருகிறார் என்று ஈசாவின் வருகையை முன்னறிவித்தார்கள். ஆனால் யக்யாக்கான் ஈசா நபியை அடையாளம் காட்டினான். இதோ மசி, இவரே இரட்சகர், இவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி என்று அடையாளம் காட்டினான். யோவான் 1:29 வாசிக்கிறேன், கேளுங்கள். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அன்பானவர்களே, நீங்கள் இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியை ஆர்வமுடன் கேட்டுக்கொண்டதற்காக உங்களுக்கு எங்கள் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்ட வண்ணமாக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பானாக. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரைக்கும் இறை அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமீன்.